الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من حق الوالد على الولد ثلاثة أشياء أن يحسن اسمه ويعلمه الكتاب ويزوجه إذا أدرك أو كما قال عليه الصلاة والسلام أهلங்களையும் மன்னங்களையும் கண்டங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக உங்கள் உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட முதியிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் நடுச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. அல்லாஹுடைய மாளிகையில் எத்திக்காவுட நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். சகோதரர்களே, இந்த நவீன உலகத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம், குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கிற சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்ன? உண்மையிலே பல காரணங்கள், பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய போராட்டம், எங்களுக்கிட்ட இருக்கிற அமானிதமா தந்திருக்கிற இந்த குழந்தைகளை முறையாக வளர்ப்பதுதான். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த குழந்தைகளை முறையாக வளர்ப்பதுதான் மிகப்பெரிய போராட்டம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மலையகத்தில் ஒரு 18 வயதையும் அடையாத ஒரு வாலிப சகோதரர் தற்கொலை செய்து கொண்டார். காரணம் என்ன? அந்த வாலிபர் தன்னுடைய தாயிடத்தில் கேட்டிருக்கிறார் ஒரு மொபைல் போனை வாங்கி தரும்படி. தாய் மறுக்க தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 13 வயதுள்ள ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டால் நான் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்ற செய்தியையும் கடிதத்தில் எழுதிவிட்டுதான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முஸ்லிம் பாடசாலையில் அதிபர் பெற்றார் கூட்டத்தில் தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லியிருக்கிறார், நான் 9, 10, 11 இந்த வகுப்புகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரங்களில் இருந்து சில மொபைல்களை நான் கைப்பற்றிருக்கிறேன். அந்த மொபைலுக்குள் என்ன அடங்கியிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தினால் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் தற்கொலை செய்து கொள்வீர்கள். இவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இது ஏன் நடக்குது? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார். உமர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இன்ன இப்னி யஅக்குனி, என் மகன் எனக்கு நோயை செய்கிறார், எனக்கு அநியாயம் செய்கிறார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த வாலிபரை அழைத்து, அமா தகாஃபுல்லாஹ் ஃபி ஹுகூகி வாலிதக், உன்னுடைய வாப்பாவை நோயில செய்யற விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக. 3 விஷயங்களை சொன்னார்கள். இன்று பேசப்படுகின்ற ஹுத்பாவில் பேசப்படுகின்ற இந்த 2 விஷயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையின் ஊடாக எங்களுக்கு சொர்க்கம் செல்லலாம். எங்களுடைய இலக்கு என்ன? இலக்கு என்ன? எங்களுடைய இலக்கு மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற மாத்திரம்தான், வேற எந்த இலக்கும் கிடையாது. சகோதரர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த மகனுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள், ஆம் இருக்குது. அதுல முதலாவது, ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு தோடுவான தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வாலிபர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், ஏ முஃமின்களுடைய தலைவரே, என்னுடைய தாய் எப்படியாப்பட்டவள் என்றால், ஒரு சந்தையில் விற்கப்பட்ட 40 திரியங்களை கொடுத்து விற்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் என்னுடைய தகப்பனார் வாங்கி நிக்கா செய்திருக்கிறார். சோழர்களே, பிள்ளை வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு யாருக்கென்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக்கக்கூடிய ஒரு முஅல்லிமாக, மதரசாவுடைய ஒரு முதரிசாக இருக்க வேண்டியவர்கள் முதலாவது பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ, பெற்றோர்களிடத்தில் என்ன உருவாக்கப்படுகிறதோ, பெற்றோர்களிடத்தில் இபாதத்துடைய விஷயங்கள் எது வெளியாகுதோ, அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளியாகும். ஒரு தென்னை மரத்தை நட்டுகிறோம், ஒரு மாங்காய் மரத்தை நட்டுகிறோம், தேங்காய் மரத்தில் இருந்து மாங்காவை எதிர்பார்க்க முடியாது, மாங்காய் மரத்தில் இருந்து ஒரு தேங்காவை எதிர்பார்க்க முடியாது. தேங்காய் மரத்தில் தேங்காவை எதிர்பார்க்கலாம், மாங்காய் மரத்தில் மாங்காவை எதிர்பார்க்கலாம். ஒரு கெட்ட மனிதனுடைய பிள்ளை கெட்டவராகத்தான் இருப்பார். ஒரு சாலிஹான அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் கையெண்டக்கூடிய, தன்னுடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய, முறையாக இஸ்லாத்தை சொல்லி வளர்க்கக்கூடிய அந்த தகப்பனார், அவரிடத்தில் என்ன பக்குவம் இருக்குதோ, அந்த பக்குவம் அவர் உயிரோடு வாழ்கிற நேரத்தில் இல்லை என்றாலும், அவர் மௌத்தானதன் பின்னால் அந்த பக்குவம் அந்த பிள்ளையிடத்தில் வரும். வாழ்கிற நேரத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்க சொல்றோம், நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சப்பா, படிக்க வச்சேன், ஓத வச்சேன், நானும் விவாதம் செய்கிறேன், தாழ்த்த சொல்லுகிறேன். ஆனால் பிள்ளை சைத்தானியத்தான் இருக்கிறார். நிச்சயமாக அந்த வாப்ப மூத்தானதன் பின்னாலும் சரி, அந்த பிள்ளையை அல்லாஹ் பக்குவப்படுத்துவார். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு. அந்த பொறுப்பை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பொறுப்பு என்ன? யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்புசக்கும் வாஹுலைக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களை நரகத்தை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறார், மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், வீட்டிலே நெருப்பப்பட்டதென்றால் எங்களுடைய தூக்கம் கலைந்துவிடும். கடினமான மழை பெய்கிறது, எங்களுடைய தூக்கம் கலைந்துவிடும். நாங்கள் எதிர்பார்ப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, பிள்ளைகளை பாதுகாப்போம். ஒரு வீட்டில் ஒரு வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்படுகின்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது கியாமத்துடைய நாளில் எங்களை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிப்பதற்கு முன்னால், அப்துல்லாவை பற்றி அப்துல்லாவிடத்தில் கேட்பதற்கு முன்னால், அப்துல்லாவுடைய குழந்தை அப்துல் ரஹ்மானை பற்றி அப்துல்லாவிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ எப்படி மகளை வளர்த்தாய், எப்படி நீ மகளை வளர்த்தால், இஸ்லாத்தை கொடுத்தியா, மார்க்கத்தை கொடுத்தியா, தீனை கொடுத்தியா. பிள்ளையுடைய விஷயத்தில் இவர் சரியாக முறையாக பதிலளிக்கவில்லை என்றால், அடுத்த கட்டம் இவரிடத்தில் கேள்வி கணக்கு கிடையாது, இவருக்கு அல்லாஹ் முடிவு செய்து விடுவார். இடத்தை எப்படி வளர்த்தாய், ஒரு இடத்துல ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அந்த ஜனாசாவை பள்ளிவாயலுடைய மைதானத்தில் சொல்வதற்காக ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த ஜமாத்தினர்கள் அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தினர்கள் வந்து எங்களிடத்தில் சொன்னார்கள், இந்த ஜனாசாவை நீங்கள் தொழுவூட்டுங்கள், மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு அவர்கள் வந்திருந்தார்கள். நாம் கேட்டோம், இவருடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களா? ஆம் இருக்கிறார்கள். எத்தனை பேர்? 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பெண் பிள்ளைகள், 8 ஆண் குழந்தைகள். 8 ஆண் குழந்தைகளும் 8 ஆண் குழந்தைகளுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவரிடத்து ஒருவரை வந்து திறவைக்க சொல்லுங்களே. சோதர்களே, அல்லாஹ் இது சத்தியமாக இந்த மின்பர் மேடையிலிருந்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து சொல்கிறேன், அந்த 8 குழந்தைகளும் முன்வரவில்லை, அந்த பேர பிள்ளைகளும் முன்வரவில்லை. நாங்கள் தைரியமாக சொன்னோம், இவருடைய ஜனாசாவை தொழிப்பதற்கு நான் அல்ல, எந்த ஒரு முஃப்தியும் முன்வர மாட்டார், இவருடைய பிள்ளைகள் முன்வர வேண்டும். யாரும் இல்லை. இந்த நிலைமை எனக்கும் உங்களை பிள்ளை உங்களுக்கும் வரக்கூடாது. நான் ஜனாசாக வந்தால் என்னுடைய மகன் தொழுவிக்க வேண்டும். அல்லாஹ் இரக்கப்படுவார், அல்லாஹ் அந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒருவர் சொர்க்கத்தில் இருப்பார், அவருடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கும். அவர் கேட்பார், யா அல்லாஹ், அண்ணா ஹாதாலி, இது எனக்கு எதனால் ஏற்பட்டது? நான் சாதாரண தரத்தில் என்னவா இருந்தேன்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த அந்தஸ்து உனக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், இஸ்திக்பாரி வலதிக், இஸ்திக்பாரி வலதிக், உன்னுடைய தில்லை உனக்காக நீ இஸ்திக்பார் செய்தாய், அதனால் உன்னுடைய அந்தஸ்து நான் உயர்த்தி விட்டேன். 1000 பேர் ஒருவருடைய ஜனாசாவுக்கு யாத்திரை ஓடுகிறார்கள். ஒரு பிள்ளை உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால், அந்த 1000 பேர் யாசின் ஓதி துவா செய்வதை விட இந்த பிள்ளை அந்த தந்தைக்கு அவர் துவா செய்வது மிக ஏற்றமானது, மிகவும் கபூலுக்குரியது. பெற்றோர்கள் முன்மாதிரி அழிக்க வேண்டும். அது அபூபக்கர் ராவி என்று சொல்லக்கூடிய ஒரு சாவியை, சாபாக்களுக்கு பின்னால் வந்த ஒரு உத்தமர், அவரு வயதான காலத்தில் ஒரு அறைக்குள் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். நான் கேட்டாரு, பாப்பா ஏன் அழுவுறீங்க, எதற்காக அழுவுறீங்க? பாப்பா மகனை பார்த்து சொன்னார், மகன், நான் இருக்கிற இந்த அறைக்குள் இருந்து அல்லாஹ்வுடைய கலாம் ஆகிய அல் குர்ஆனை 5000 விடுத்தம் இந்த அறைக்குள் இருந்து ஓதிருக்கிறேன். மகனே, நான் வஃபாத்தாகினால் 5000 ஓதப்பட்ட இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இந்த 4 சுவர்களும் இந்த கூரையும் கேட்டிருக்கிறது. அதனால் மகனே, நான் மௌத்தானதன் பின்னால் இந்த அறைக்குள் இருந்து பாவம் செய்திடாது. நான் கேட்கிறேன், என்னை உட்பட எத்தனை பிள்ளைகளுக்கு இப்படியான வார்த்தை எங்களால் சொல்ல முடியும்? மகன், நான் இப்படி இபாதத் செய்திருக்கிறேன், இப்படி சொல்லிருக்கிறேன், இப்படி அல்லாஹ்விடத்திலே நெருங்கியிருக்கிறேன் என்று எந்த பெற்றோர்களுக்கு சொல்ல முடியும்? பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களா இருக்க வேண்டும். ஹஜ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு செல்கிறார்கள், ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், மகனுடைய மகள் மனைவி இருக்கிறார், சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அங்கே மருமகளோடு கதைக்கிறார், மருமகளிடத்தில் கேட்கிறார், மகனே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹசானாவில் எந்த குறையும் கிடையாது. எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லா. நோயோடு இருந்தாலும் சரி, கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, சோதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடத்தில் கேட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாமனார் கேட்கிறார், எப்படி இருக்கிறீர்கள், என்ன சொல்ல, இவர் வேட்டைக்கு போறாரு, பெரும் லாபம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறோம், ரொம்ப சிரமத்தோடு இருக்கிறோம். தண்ணீரை குடித்தார்கள், குடித்து விட்டு சொன்னார்கள், இப்படி ஒருவர் வந்தார், உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய கணவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், இன்னொரு விடயத்தையும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருகிறார்கள், வந்துவிட்டு கேட்டார்கள், என்று யார் வந்தார், இப்படி ஒரு மனிதர் வந்தார், நீங்கள் என்ன சொன்னீர்கள், அவர் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். நான் அதுக்கு பதில் சொன்னேன், இப்படியான வார்த்தையை பாவித்தேன், தண்ணீரை குடித்து விட்டு அவர் சொன்னார், இந்த கதவுடைய ஜன்னல் வளைந்திருக்கிறது, இது கோணலா இருக்கிறது, இது மாற்றும்படி சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், அப்படி என்றால் வந்தவர் என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படியோ, ஆம் அவர்தான் என்னுடைய தகப்பனார், கதவுடைய ஜன்னலை மாற்ற சொன்னார், கதவுடைய அந்த நிலையை மாற்ற சொன்னார், அப்படி என்றால் என்னுடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார், உன்னை தலாக் சொல்லும்படி நான் உன்னை தலாக் சொல்லிவிட்டேன். இந்த சம்பவத்தை கவனியுங்கள். திரும்ப வருகிறார்கள், சிலர் சொல்கிறார்கள் வீட்டில் வேறொரு மனைவி இருக்கிறார், சிலர் சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டு கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைக்கு பழக்குங்கள், பிள்ளையை பழக்குங்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளை பாடசாலை முடித்துவிட்டு வந்தால் முதலாவது கேட்கிறது போனதான். பெரும்பாலும் உங்களுடைய வீட்டுகள்ல எப்படி நிலைமை இருக்குது, ஓய்வு நேரங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் எதை பயன்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேட்டையை முடித்துவிட்டு வந்தார்கள், வந்து கேட்டார்கள், மிக நீண்ட காலத்துக்கு பின்னால் முதலாவது சம்பவத்துக்கும் இரண்டாவது சம்பவத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குது, இப்படிதான் ஒருவர் வந்தார், ஒரு வயதான மனிதர் ஒருவர் வந்தார், உங்களை கேட்டார், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், வேற ஏதாவது கேட்டார், ஆம் கேட்டாரு, நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டேன். அதுக்கு பின்னால் அவர் சொன்னாரு, இந்த வீட்டுடைய கதவின் நிலை அது ஒழுங்கா இருக்கிறது, அது சீரா இருக்கிறது, இந்த நிலையை மாற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி என்றால் வந்தவர் என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, ஆம் என்னுடைய தகப்பனார் அவர்தான், இந்த நிலையை மாற்ற வேண்டாம் என்று சொன்னார். அர்த்தம் என்ன, நீ ஒரு நல்ல மனைவி, உன்னை தலாக் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, சொன்னார்கள், நான் இன்னொரு நிக்கால் செய்திருந்தேன், அந்த மனைவியை என்னுடைய தகப்பனார் தலாக் சொல்லப்பன் சொன்னார், நான் தலாக் சொன்னேன், ஏனென்றால் என்னுடைய வம்சாவளியில தான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தோன்ற இருக்கிறார்கள், அவர்கள் தோன்றக்கூடிய அந்த வம்சாவளியில சீர்கேடுகள் இருக்காது, ஒரு நல்ல தாயுடைய வம்சாவளியில தான் அவர் தோன்றுவார், அந்த தாய்க்கு தகுதியானவர் நீதான் என்றார்கள். பேத்தி நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி நல்லா இருக்க வேண்டும். பாட்டி என்று சொல்கிறோமே, பாட்டி தக்குவாதாரியாக இருந்தால்தான் ஒரு பேத்தி பேணுதல் உள்ள பிள்ளையாக மாறும். ஒரு அப்பா நல்லா இருந்தால்தான் ஒரு பேரன் தக்குவா உள்ள பிள்ளையாக மாறும். வித்து எங்கே போடணும் என்று பாருங்க, பெற்றோர்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்கணும். சோதர்களே, இந்த செய்தியை சொன்னவுடன் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள், உன்னுடைய தாய் ஒரு சந்தையில் விற்கப்பட்ட 40 திருகங்களுக்கு விற்கப்பட்ட ஒரு தாயா? அந்த தாயிடத்தில் என்ன முன்மாதிரி எதிர்பார்க்க முடியாது. வேற என்ன கடமை இருக்குது? சொன்னார்கள் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வயுஅல்லிமுஹுல் கிதாப். இரண்டாவது விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னார்கள், அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது, குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அந்த வாலிபர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வலா அல்லமனி மின் கிதாபில்லாஹி ஆயத்தன் வாஹிதா, வலா அல்லமனி மின் கிதாபில்லாஹி ஆயத்தன் வாஹிதா. என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார் குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தையும் எனக்கு கற்றுத்தரவில்லை என்று பதில் அளித்தார்கள். உம்மக்கு குர்ஆனோடு தெரியாது, பாப்பாவுக்கு குர்ஆனோடு தெரியாது, அதனால் குர்ஆனுடைய வசனங்கள் எனக்கு சொல்லித்தரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அமானிதமாக சொல்கிறோம், எங்களை வலுக்கெடுப்பதற்கு, முஸ்லிம்களை முருத்தத்துகளாக மௌத்தாக்குவதற்கு பல திட்டங்களின் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பாடம் நடத்தப்பட்டது. என்ன பாடம்? எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் ஓரின சேர்க்கைக்கு தடை கிடையாது. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஓரின சேர்க்கை என்பது வேறு, இஸ்லாமும் இதை அனுமதித்திருக்கிறது என்று ஒரு யூனிவர்சிட்டியுடைய ஒரு லெக்சர் பாடம் நடத்துகிறார். அந்த லெக்சர் ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்தவர் அல்ல, போட்ட ஒரு முஸ்லிம் ஆசிரியர். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவருக்கும் இதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணுவதற்கு, இதை பற்றி விவரமாக கேட்பதற்கு தைரியம் இல்லை. நாங்கள் சொல்கிறோம், அல் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள், ஷரியாவை மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்துக்கு முரணான கருத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் உருவாகவும் கூடாது. அப்படி சொல்கின்ற நேரத்தில் தைரியமாக கேட்கக்கூடிய வாலிபர்கள், தைரியமாக கேட்கக்கூடிய மாணவர்கள் என் சமூகத்தில் உருவாக வேண்டும் என்றால் குர்ஆனுடைய அறிவை தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். இஸ்ரேலுடைய பிரதமர் அவருடைய நாட்டில், அவருடைய ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய அமைச்சர் மாருக்கு குர்ஆனை தூக்கி காட்டி சொன்னார், இது சைத்தானியத்தான ஒரு வேதம், இந்த வேதத்தை கீழே அடித்துவிட்டு சொன்னார், இந்த வேதம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கும் வரை அவர்களை மிஞ்ச எங்களால் முடியாது, நாங்கள் இந்த உலகத்தில் தலையை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த குர்ஆனுடைய போதனைகள், இந்த குர்ஆனுடைய விடயங்கள் அந்த மாணவரிடத்திலிருந்து கலெக்டி எடுக்கப்படும் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த கல்வி திட்டங்களும் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுக்காக வேண்டி படிக்க வைக்க வேண்டாம், வேணாம் டாக்டராக்க வேணாம், லோயராக்க வேணாம் என்று சொல்லவில்லை. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெறுமனே மக்களுக்கு தரக்கூடிய ஒன்னவர் ஒராவரில் இந்த ஷரியாவுடைய கல்வியை சொல்லி முடிக்க முடியாது. இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை முழுமையாக கொடுக்க முடியாது. எங்களுடைய வாலிப சமூகத்தை, எங்களுடைய வாலிப பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் குர்ஆனுடைய மக்களுடைய விடயங்களுக்கு பிள்ளைகள் உள்வாங்கப்பட வேண்டும். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், ஹிஸ்டரி ஆஃப் த ஸ்பானிஷ் முஸ்லிம், முஸ்லிம்கள் அவர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று. ஒரு மாற்றுமத சகோதரர் எழுதியிருக்கிறார், இந்த முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு முதலாவது காரணம் அவர்கள் குர்ஆனுடைய விஷயங்களை புறக்கணித்தல் தான். குர்ஆனை பெருசா அலட்டிக் கொள்ளவில்லை. எங்களுக்கு நடந்த சம்பவங்களை ஜும்மாவில் தைரியமாக சொல்லலாம். ஒரு படிப்பினைக்காக என்னுடைய மதரசாவிற்கு ஒரு சகோதரர் நேர்மோ பயிற்சிக்காக வந்தார். ஒரு மாணவர் கவலைக்குரிய விஷயம் அல்ல, எங்களுடைய பிள்ளைகளும் இப்படியான நிறுவனங்கள் என்று பாதுகாப்பானாக. நாங்கள் நேர்முக பயிற்சி செய்தோம். அந்த வாலிபரிடத்தில் சில பாடசாலை கல்விகளை கேட்டோம். அவரே சாதாரணமாக அவர் 80% சொன்னார். அல்குரானை திரட்டி கொடுத்தோம், அல்குரானை ஓதச் சொன்னோம். அவர் அல்குரானை புரட்டி முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதினார். நாங்கள் பார்த்தோம், இது ஏதாவது அவர் தவறு இழைத்திருக்கலாம் என்று நினைத்து இன்னொரு பக்கத்தை புரட்டி கொடுத்து இரண்டாவது பக்கத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதினார். மூன்றாவது ஒரு பக்கத்தை புரட்டி கொடுத்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதினார். என்ன செய்ய, இந்த வாலிபருடைய நிலைமையை பார்க்க வேண்டும் என்று சில அரபு எழுத்துக்களை எழுதி காட்டி இது என்ன இது என்ன இது என்ன என்று கேட்டோம். அந்த பிள்ளைக்கு வயது 11 அல்லது 12 இருக்கும். சகோதரர்களே, அவர் அழிவு என்ற வார்த்தை தவிர வேறு எதுவுமே சொல்லவில்லை. எத்தனை வயசு? 12 வயசு. இப்படி ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இலங்கை நாட்டில் முஸ்லிம்கள், முஸ்லிம் வாலிப வாலிப பெண்கள் 400,000 தாண்டி இருக்கிறார்கள். அதிலே 100,000 மாணவ மாணவிகள் மக்தபில் உள்வாங்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு 100,000 மதரசாக்களில் அல்லது வேறு குரான் மதரசாக்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மீதம் இருக்கிற 200,000 மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய பிள்ளைக்கு மெக்ஸ் போதாது, ஒரு கிளாஸை தயார்படுத்துகிறோம். என்னுடைய பிள்ளை சயின்ஸ்ல மார்க்ஸ் போதா, அதுக்காக ஒரு தனியார் கிளாஸை ஏற்பாடு செய்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த குர்ஆனுடைய கல்விக்காக வேண்டி எத்தனை பெற்றோர்கள் தனியார் வகுப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம்? மக்தபுக்கு போனா சரி, மதரசாக்கு போனா சரி, இன்னைக்கு நிறைய பேரன்ஸ் இருக்கிறாங்க. என்ன மென்டலி என்றா, நான் மௌத்தாகினா ஒரு யாசின் ஓத தெரிஞ்சா போதும் என்ற பிள்ளைக்கு. ஒரு யாசின் ஓத தெரிஞ்சா போதும் பிள்ளைக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு. அது மட்டுப்படுத்தப்பட்ட கல்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்தபில் மட்டும் குர்ஆன் ஓதினால் போதும், குர்ஆன் மதரசாக்களில் குர்ஆன் ஓதினால் போதும், அல்லது கத்மல் குர்ஆன் யாராவது நோத்தாங்கினால் அந்த வீட்டில் குர்ஆன் ஓதினால் போதும் என்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு பின்னால் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, இந்த வார்த்தை மறதியல்லாவர்கள் சொன்னார்கள், ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னவுடன் அந்த வாலிபர் சொன்னார், வலா அல்லமனி மின் கிதாபில்லாஹி ஆயதன் வாஹிதா, அல்லாஹ்வுடைய கலாமில் இருந்து எனக்கு என்னுடைய வாப்பா உம்மா ஒரு குர்ஆனுடைய வசனத்தையாலும் கற்றுத்தரல என்ற விஷயத்தை சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு அநியாயம் செய்ததாக. ஆனா அப்படி அல்ல, நீங்கள் தான் பிள்ளைக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள். கும் அன்னி, என்னை விட்டு ஒதுங்கி தள்ளி போங்க, எழுதி போங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவேசப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய கல்வி அதாக முக்கியமானது, அதாக பொறுமதியானது. அந்த கல்வியை கொடுப்பதற்கு பேரன்ஸ் ஆகிய நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமானதும் குரானுடைய கல்விதான். இந்தியாவில் ஒரு இடத்தில் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில ஒரு முஸ்லீம் பெண்மணியும் கலந்து கொண்டார். அதனுடைய வீடியோக்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த போட்டியில அந்த போட்டி நடத்தக்கூடிய அந்த போட்டியாளர் ஒரு மாற்று மத சகோதரர். அவர் அந்த முஸ்லீம் பெண்ணிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? ஒரு மியூசிக் போட்டு காட்டி இது என்ன பாடல், என்ன படத்தில் வருது? அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் தான் கேட்டால், கேட்டுவிட்டு தைரியமாக சொன்னால், இது இந்த படத்தில் இந்த பாட்டு பாட்டும் படிச்சு காட்டினார். சகோதரர்களே, மூன்றாவது கேள்வியாக அந்த போட்டியாளர், அந்த போட்டி நடத்தக்கூடியவர் அவர் கேட்கிறாரு, அல்குரானில ஒரு பெண்மணியுடைய பெயர் பொதிந்த ஒரு சூரா வருகிறது என்று நாலு உச்சம் கொடுக்கப்படுகிறது. சூரத்து மரியம், சூரத்து பாத்திமா, சூரத்து ஆயிஷா, இன்னும் ஒரு சூரத் கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்மணி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் நாம் சொல்லியிருக்கலாம், தவறிலேட்டு சொல்லிவிட்டார் என்று. ஆனால் அந்த பெண்மணி, அந்த முஸ்லீம் பெண்மணி சொன்னார், இது பற்றி போதுமான அறிவு எனக்கு கிடையாது. சோதரிகளே, இந்த நிலைப்பாடு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் ஐந்தாம் ஆண்டு வந்துவிட்டால் நிறைய பிள்ளைகள் குரான் ஓதுறதே இல்லை, பள்ளிக்கு வாரார்களும் இல்லை. சோதரிகளே, இந்த குரானுடைய அறிவு மிக முக்கியமானது. அதுக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு திட்டமிடல் செய்யப்பட வேண்டும், அதற்காக பணங்கள் செலவழிக்கப்பட்டு அதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும். சோதரிகளே, அடுத்த கட்டமாக ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹக்கில் வாலிதி அலல் வலதி சலாத்து அஷ்யா. ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மூன்று கடமைகள் என்று சொல்லிவிட்டு ஒரு கடமை சொன்னார்கள், நல்ல பெயர் வைக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், வயுஸவ்விஜுஹு இதா அதரக, அவர் வாணிப வயதை அடைந்தால், ஒரு பெண் பருவ வயதை அடைந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிலைய வாலிபர்கள் வயசு 30, வயசு 28, வாலிபருக்கு ஆட்ட திருமணம் முடிக்கணும் என்று. ஆனா வீட்டில் சொல்றாங்க, இன்னும் 25 வயசு, உன்னை வாப்பா முடிச்சது 30 வயசுல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நிக்கா செய்தவர்கள் பெரும்பாலும் 18, 19, 20 ஃபித்னாக்கள் இல்லாத காலத்திலே, அந்த காலங்களில் அந்த மூதாதையர்கள் நிக்கா செய்தார்கள், 18, 20, 22. அப்ப ஃபித்னாக்கள் இல்லை. இப்ப பாதை ஓரங்களில் கீழே பார்த்தும் செல்ல முடியாத அளவுக்கு ஃபித்னா, கீழே பார்த்து செல்ல முடியாத அளவுக்கு பித்னா. ஈமானை பாதுகாப்பது மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நாங்க, பொதுவாக பெண்களுடைய பித்னா ஆங்காங்க இருக்கிற இந்த காலத்தில் ஒரு வாலிபருக்கு 30 வயசுல திருமணம் முடித்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால், சில சம்பவங்களை இழைத்து சொல்கிறோம். அந்த மகன் அந்த 30 வயசுக்கு முன்னால் ஒரு பாவத்தில் ஈடுபடாமல் இருக்க மாட்டார். நிச்சயமா பாவத்தில் இறங்குவார். அவருடைய ஆசையை கொண்டு போய் எங்கே தீர்ப்பது? வாலிப பெண்கள் நிறைய பேர் தொழில் செய்கிறார்கள், வயசு 25, 26. சோதரிகளே, அந்த பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் உரிய வயதில். வாலிப வயது அடைந்தால், அவர்கள் படிப்பை முடித்துவிட்டால், மேல் படிப்பு இருந்தாலும் சரி, நீ மேற்படிப்பு படிப்பதா இருந்தால் படித்துக்கொள், முதலாவது நிக்கா செய்து கொள். நிக்கா பாவத்தை தடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறது 30 வயசுல 28 வயசுல. எப்படி தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்? அதனால் சகோதரர்களே, முறையாக இன்னும் நிறைய பேர் 1 லட்சத்தில் இருக்கிறார்கள். நான் இதை சாதிச்சுட்டு தான் கல்யாணம் முடிக்கணும், சம்பாதிக்கணும், வாகனம் வாங்கணும், வீடு கட்ட வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க தங்கச்சிமார் இருக்கிறாங்க, தங்கச்சிமார் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி நாங்க நிக்கா செய்யாம இருந்தா நாங்க பாவத்தில் விழுந்து விடுவோம், பாவத்தில் விழுந்து விடுவார்கள். உரிய வயதில் நிக்கா செய்து கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது. இந்த 3 விஷயங்களை எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றினால் அவர்கள் அதனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கேள்வியிலிருந்து தப்பித்து விடுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தேன், முன்மாதிரியா இருந்தேன், உரிய வயது நிக்கா செய்து கொடுத்தேன் என்ற விஷயங்கள் கேள்வி கேட்கப்படுகிற நேரத்தில் முறையாக பதில் சொல்லலாம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் விபாத்தாகினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக கருவான். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக கருவாயாக, எங்களுடைய ஜனாசாக்களை தொலைவிக்கக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளை அக்கருவாயாக. நாங்கள் வஃபாத்தாகினால் எங்களுடைய கபரிஸ்தானத்துக்கு வந்து துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அக்கருவாயாக, கண் குளிர்ச்சியான குழந்தைகள் அக்கருவாயாக. எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் யாழ்லா, எத்தனையோ வாலிபர்கள் கைதிகளா இருக்கிறார்கள் யாழ்லா, 12, 13, 15 வயசுல சிறைச்சாலையுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. அப்படியான குழந்தைகளுக்கும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. சாலிகான நல்ல ஒழுக்கம் உள்ள இன்னொரு பெண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை ஆகக்கூடிய நல்ல ஒரு குழந்தைகளும் குழந்தைகள் ஆக்கருவாயாக. நமது பெண் மக்களை பாதுகாப்பாயாக. சாலையான பெண் மக்களை ஆக்கருவாயாக. யாழ்லா, பிள்ளைகளை கொண்டு சொர்க்கத்தை தந்தருவாயாக, பிள்ளைகளை கொண்டு நரகத்தை தந்திடாது யாழ்லா. எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இன்னாருடைய மகன் இப்படி கெட்டுப்போனார் என்று சொல்ற வார்த்தை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் இமாம்களாக, முத்தகைங்களுக்கு இமாம்களாக, மதரசாவுடைய முதரசீன்களாக, மதரசாவுடைய வாழ்யங்களாக, பள்ளிவாளருடைய இமாம்களாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக வாயாக. பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களை கபூர் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் பெற்றார்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக் கொடுப்பாயாக. யாரெல்லாம் பெற்றார்கள் நோவினை பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நோயாளிகளும் கபூர் செய்து கொள்வாயாக, அத்தனை நோயாளிகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அத்தனை நோயாளிகளுடைய வாழ்க்கையிலும் மறுக்க செய்துவாயாக. யாரெல்லாம் ஊர் மக்களை புரிந்து கொள்வாயாக. நீண்ட நேரம் ஜும்மாவுடைய தினத்தில் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து பயான் சொல்லக்கூடியதை மிக அழகாக கேட்டுக் கொள்ளக்கூடிய இது ஊர் மக்களுடைய சகல தேவைகளை பொறுத்து செய்து கொடுப்பாயாக. இது ஊர் மக்களை ஒற்றுமைப்படுத்திடுவாயாக. இந்த ஊர் மக்களிடத்தில் தாவாவுடைய உழைப்பினை அயாத்தாக்கிடுவாயாக. யாழ்லா, இந்த ஊர் மக்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யாழ்லா, தூரத்திலிருந்து வரக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய இந்த ஊர் மக்களை நீ செழிப்பாக்கிடுவாயாக. அவருடைய வியாபாரங்களை வறுக்க செய்திடுவாயாக. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலமாக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த ஹுத்துபாக்கள் நல்லா நடக்க வேண்டும் என்று பொருளால பணத்தால ஏனைய விடயங்கள் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்தனை பேரும் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மசூதிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்தனை பேரும் கபூல் செய்து கொள்வாயாக. மதரசாவுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அத்தனை பேரும் கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்லா, மௌத்தாங்க நேரத்தில் புனித கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாவதற்கு இவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வஆக்கிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.